நன்றி ஆண்டவரே. கடந்து வந்த நாட்களை இந்த வேளையிலே நினைக்கிறோம். கண்ணீரின் நாட்கள் எத்தனை, கவலையின் நாட்கள் எத்தனை, வேதனை நாட்கள் எத்தனை, அதன் மத்தியிலே நீர் எங்களுக்கு ஒளியாய் உதித்தீரே, நீரங்களை கொளியாய் உதித்தீரே. கரங்களை தட்டி எல்லோரும் உற்சாகமா கத்தருக்கு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் கத்தரை துதியுங்கள், கத்தரை துதியுங்கள். அவர் ஒருவராய் உங்களுக்கு நன்மை செய்தார், அவர் ஒருவராய் உங்களை நடத்தி வந்தார், அவர் ஒருவராய் உங்களுக்கு முன் சென்றார், அவர் ஒருவராய் உங்களை ஆசீர்வதித்தார். அவரை மறவாதிருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அநாதியாய் திரிந்த நேரங்கள், தள்ளிவிடப்பட்டு அலைந்து திரிந்த நேரங்கள், கண்ணீரோடு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி வழி இல்லாத நேரங்கள், ஆண்டவரே வழிகள் அடைக்கப்பட்ட நேரங்கள், அந்த நாட்களிலே நீரங்களோடு கூட இருந்தீரே, எங்களை அணைத்துக் கொண்டீரே. எங்கள் துக்கத்தின் நாட்களிலே நீர் எங்களோடு இல்லாவிட்டால் நாங்கள் அழிந்து போயிருப்போம். கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோமப்பா, எங்களை நடத்துவீராக, எங்களை நடத்துவீராக. நன்றியுள்ளோரு இருதயம், நன்றியுள்ளோரு இருதயம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவதாக, ஆட்கொள்ளுவதாக. எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா, தொடர்ந்து நடத்துங்க. நசரேனாய் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. 19 வருஷம் கர்த்தரங்களை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. 19 ஆண்டுகள் லேசான வருஷங்கள் அல்ல. ஹல்லேலூயா. 19 வருஷங்கள், பல வேதனைகள், பல சோதனைகள், எல்லாவற்றிலையும் கர்த்தர் நம்மளோடு இருந்தார். பாருங்க, ஹல்லேலூயா. அவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே அன்பானவர்களே, நீங்கள் வீடு செல்லும் வரைக்கும் கர்த்தருக்கு இந்த நாளை குறித்து நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவர், நீர் செய்த நன்மைகளுக்கு, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி. ஹல்லேலூயா. வழி இல்லாமல் அலைந்து திரிந்த நாட்கள், 19 வருஷம் வழி இல்லாமல் அலைந்து திரிந்த நாட்களிலேயும் கர்த்தர் நமக்கு வழியாய் மாறினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்பினவர்கள் கைவிட்ட நேரங்கள், நம்பிக்கைகள் கைவிட்ட நேரங்கள், பணம் படிப்பு கைவிட்ட நேரங்கள், உறவுகள் கைவிட்ட நேரங்கள் என்று சொல்லி எல்லா வேளைகளிலையும் கர்த்தர் நம்மளோடு இருந்தார். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. எங்கள் பலத்தில் இந்த 19 வருஷத்தை நாங்கள் தாண்டவில்லை. பிரியமானவர்களே, இந்த 19 வருஷமும் எங்கள் பலத்தில் நாம் தாண்டிவிடவில்லை. அது எல்லாம் கர்த்தருடைய கிருபையே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் இந்த இடத்தில் நிற்பது, நிர்மூலம் ஆகாது இருப்பது, அழிந்து போகாமல் இருப்பது எல்லாம் கர்த்தருடைய சுத்த கிருபையே. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எத்தனை வியாதிகள், எத்தனை யுத்தங்கள், எத்தனை சோதனைகள் நம் சபை வாழ்விலே வந்தது, ஆனாலும் கர்த்தர் நன்மை செய்தார், கர்த்தர் நடத்தினார். அதனால் நாம் இருக்கிறோம். அதனாலே பிரியமானவர்களே, கடந்த நாட்களை நினைத்து நினைத்து நன்றி செலுத்துங்க. நன்றியுள்ள ஒரு இருதயம், நன்றியுள்ள ஒரு ஆவி நம்மளை பற்றி பிடிப்பதாக. பிரியமானவர்களே, கடந்த 19 வருஷங்களிலே வழியில்லாத நேரத்திலே ஒரு சிலர் வழியாக நம்மிடத்திலே அனுப்பப்பட்டால் அது கர்த்தர் செய்த காரியம். ஒரு சிலத்திலே இரக்கங்கள் நம் வாழ்விலே பெற்றிருந்தால் அது கர்த்தர் கொடுத்த இரக்கம். அதை மறந்து விடாதிருங்கள். நமக்கு ஒரு நபர் மூலமாக உதவி வந்திருந்தால் அது கர்த்தர் செய்த நன்மை. அதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லாத இடத்திலே உருவாக்குகிற தேவன், இல்லாத இடத்திலே தேவன் உருவாக்குகிறவர். ஆகையினாலே பிரியமானவர்களே, கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதிருங்கள். ஹல்லேலூயா. தள்ளாடி தடுமாறி கால்கள் சோர்ந்து, கைகள் சோர்ந்து, வாழ்க்கையிலே சோர்வடைந்து இந்த 19 வருஷமும் நாம் இருந்த பொழுது எத்தனை தடவை தேவன் தன் வார்த்தைகளை நமக்கு அனுப்பினார், நம்மளை திரும்ப கட்டி எழுப்பினார், நம்மளை நிறுத்தினார். இல்லாவிட்டால் இன்றைக்கு நாம் அழிந்து போயிருப்போம். இதுதான் உண்மை. இதை விட வேறு உண்மை கிடையாது. நாம் இந்த இடத்துல நிற்பதற்கும், நிர்மூலம் ஆகாது இருப்பதற்கும் ஒரே ஒரு காரியம், கர்த்தர் நம் வாழ்விலே இரக்கம் செய்தார். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த நாளிலே உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய், உங்கள் குடும்பத்திற்காய் கர்த்தரிடத்தில் நன்றி செலுத்துங்கள். நன்றியுள்ள இருதயத்தோடு தேவ சமூகத்தில் இருங்கள். கர்த்தர் அதை கணக்கில் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையே செய்யாதது போல வருஷங்கள் கடந்து கடந்து நாம் போகாத படிக்கு நம்முடைய வாழ்விலே கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் அனுதினமும் நினைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர். அவர் ஒருவராய் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தவர். அவர் ஒருவராய் எகிப்தியரை அழித்தவர். அவர் ஒருவராய் இஸ்ரவேலரை நடத்தி வந்தவர் என்று சொல்லி வேதம் அவரை குறித்து பெருமையாய் எழுதி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதே தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வருஷம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வருஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த 20 ஆண்டு அந்த 20வது அனிவர்சரியை நாம் கர்த்தருக்கு மகிழ்ச்சியாயும் சந்தோஷமாயும் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபி அளிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாட்களும் இந்த சூழ்நிலைகளில் நமக்கு இடம் கொடுக்கவில்லை, ஆனால் தேவனுக்கு தெரியாமல் ஒன்று நடக்கவில்லை. ஹல்லேலூயா. நம் வாழ்விலே நடப்பது எல்லாம் தேவனுக்கு தெரியும். தேவன் அறிந்திருக்கிறார், இந்த காலத்தை அறிந்திருக்கிறார், இந்த நேரத்தை அறிந்திருக்கிறார். ஆகையினாலே கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருஷம் ஆண்டவர் தன்னுடைய இந்த 20வது ஆண்டை கர்த்தருக்குள்ளே நாம் இன்னும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் செய்ய தேவன் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. அகினாலே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபைக்காய் நாம் நன்றி செலுத்தி. திருப்பிகள் யாத்திராகமம் 33:14 நாம் வாசிப்போம். 33:14.
அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார்.
அடுத்து வாசிங்க.
அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும்.
அந்த 2 வசனத்தையும் சேர்த்து வாசிக்கிறதுக்கு முன்பதாக 12வது வசனத்திலிருந்து வாசிங்கள். 12வது வசனத்திலிருந்து அந்த வசனத்தையும் சேர்த்து வாசிங்கள். வாசிங்க.
மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரே அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் என்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டு. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த யாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும்.
இந்த 20வது ஆண்டிலே தேவனுடைய சமூகத்தில இருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது செய்தி என்று பார்க்கிறோமா, எல்லாவிட்டால் கர்த்தருடைய சமூகத்திலே சில வார்த்தைகள் என்று பார்த்தால் கூட நலமாயிருக்கும். ஆகையினாலே இந்த 20வது ஆண்டிலே தேவன் தன்னுடைய சபையை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கும் என்று சொல்லி சொன்னால், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுகிறது. ஹல்லேலூயா. மோசே என்கிற தேவனுடைய மனுஷன் தன் தேவனுடைய ஜனங்களை அழைத்துக் கொண்டு வருகிற பொழுது அவன் கேட்ட கேள்வி அருமையாக இருந்தது. என் உள்ளத்தில் அது பிடித்தது. என்னவெனில், நீர் ஜனத்தை கொண்டு போக சொன்னீர், கிருபையும் தந்திருக்கிறீர், ஆனால் யாரோடு நான் போவது? ஹல்லேலூயா. யாரோடு நான் கடந்து செல்வது என்பதை நீர் எனக்கு சொல்லவில்லை. ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் மோசே பார்த்து சொல்லுகிறார், என் சமூகம் நான் உன்னோடு வருவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வருஷங்கள் தாண்டுகிற பொழுது, வருஷங்களை தாண்டி நாம் கடந்து செல்லுகிற பொழுது நாங்களும் வளர்ச்சி அடைகிறோம். ஏன் நான் இப்படி சொல்லுகிறேன் எனில், ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் நாம் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்த நாட்கள் இருக்கிறது. அதை நீங்கள் இல்லை என்று சொல்லலாம், ஆம் என்றும் சொல்லலாம், அது உங்களை பொறுத்தது. என் வாழ்விலே நான் கண்டவைகள், என் வாழ்விலே இதுவரைக்கும் நான் கண்டவைகளை தேவ சமூகத்தில் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே சொல்லி கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். என்னவெனில், ஒருவர் இருந்து விட்டால், அல்லாவிட்டால் ஒரு நபர் நம்மளோடு கூட இருந்து விட்டால், அவர் மீது நாம் நம்பிக்கை வைப்பது அதிகம். ஆனால் மோசே என்கிற தேவ மனுஷன், நீர் யாரை என்னோடு அனுப்புவீர், கிருபை இருக்கு என்று சொல்லி இருக்கிறீர், ஆனால் யார் என்னோடு வருவது, அடுத்த வருஷத்திலே 20வது வருஷத்திலே நான் யாரோடு கடந்து செல்வது என்ற பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ளே இந்த வார்த்தைகளை நம்புங்கள். என்னவெனில், அடுத்த வருஷம் கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும். அதனால் நீ நம்ப வேண்டியது, நீயும் நானும் நம்ப வேண்டியது கர்த்தரை, தேவனை நம்புங்கள், அசாதாரணமாய் நம்புங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி அவர்கள் தங்கள் காரியங்களை நம்பிக்கையாக கொண்டார்கள், தேவையானவைகளை நம்பினார்கள், தேவனை விட்டு அடிக்கடி விலகினார்கள், தேவன் மீது நம்பிக்கையை செலுத்தாமல் அடிக்கடி விலகின காலங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய 40 வருஷத்தில் நாம் ஏராளமாக தாராளமாக பார்க்கலாம். பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள் தேவனை விட்டு விலகினார்களோ அப்பொழுதெல்லாம் அங்கே அழிவு உருவாக்கப்பட்டது, சோதனை உருவாக்கப்பட்டது, துக்க நாட்கள் உருவானது. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தையில் ஒன்று என்னவெனில், உங்களுக்கு முன்பாக ஒருவர் கடந்து செல்லுகிறார், ஒருவர் கடந்து செல்லுகிறார். இத்தனை வருஷத்திலே நாம் பலவிதமான அனுபவங்களை பெற்றிருக்கிறோம், பலவிதமான அனுபவங்கள். கடைசி நேரத்தில் கர்த்தரை நம்பின நாட்கள் ஏராளம் இருக்கிறது. முதன்மையாக நம் பலத்தை நம்புகிறோம், நம் ஞானத்தை நம்புகிறோம், நம் படிப்பை பட்டத்தை நம்புகிறோம், உறவுகளை நம்புகிறோம், நண்பர்களை நம்புகிறோம், இவர் நல்ல விசுவாசி அவரை நம்புகிறோம், இவர் நல்ல ஊழியக்காரன் அவரை நம்புகிறோம். ஆனால் கர்த்தரை கடைசியில் நம்புவதுண்டு, தேவனை நாம் கடைசியில் நம்புவதுண்டு. மோசே தன் ஜனத்தை பார்த்து, இவரோடு போகவா அல்லாவிட்டால் அவரை கூட்டி செல்லவா என்று கேட்கவில்லை. எல்லாரும் நாம் கிருபை பெற்றிருக்கிறோம், மறந்துடாதருங்கள். நாம் வாழுகிறது கிருபையின் காலத்தில். மோசேயின் காலத்தில் அவன் கிருபையை ஒரு விதத்தில் பெற வேண்டி இருந்தது. நாம் வாழுகிறது கிருபையின் காலத்தில். ஆனால் இப்ப யாரோடு போவது, எவரோடு போவது என்பதுதான் மோசேயினுடைய கேள்வி. கிருபை பெற்றிருக்கிறார், தன் ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் மோசே கேட்கிறான், நான் யாரோடு கடந்து செல்வதப்பா? ஆண்டவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அடுத்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதுக்கு கடைசி 15வது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும்.
மோசே என்ன தெரியுமா சொல்றார், மோசே தன் ஜனத்தின் பலத்தை நம்பவில்லை. நம்புங்கள், மோசே தன் காரியத்தை நம்பவில்லை. மோசே படித்த மனுஷன், பட்டம் பெற்ற மனுஷன், உயர்ந்த நிலைமையில் இருந்த மனுஷன், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சந்தித்த ஒரு மனுஷன். அந்த மனுஷன் என்ன சொல்றான் தெரியுமா, உன் சமூகம் வராவிட்டால் நான் போக மாட்டேன். வழங்குறதா? அன்பானவர்களே, தேவன் இல்லையெனில் கைகளை வைக்காமல் அடுத்த வருஷத்தில் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். வழங்குறதா? என்ன சொல்றேன், மோசேயா இளவரசன், ராஜ்யத்தின் அடுத்த தலைவன், இப்ப இல்ல முன்னுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்கு முன்புக்கு மோசே என்ற நிலைமை என்ன, உன்னதமான ஒரு நிலைமை. அவன் அது கொண்டும் இப்பொழுது நம்பவே இல்லை. அவனுக்கு நல்லா தெரியும், இதிலே இந்த நம்பிக்கையில ஒரு பிரயோசனமும் கிடையாது. என்ன பண்ணு சொல்லவா, நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் இந்த 19 ஆண்டுகளும் அடுத்த வருஷத்தில் ஒன்றுமே இல்லை. ஏன் என்று கேட்கிறீர்களா, மோசேக்கு இருந்த அனுபவத்தை விட ஒரு அனுபவம் கிடையாது. மோசே ராஜாவாக இருந்து ஜனங்களை ஆண்டு இளவரசன், இளவரசனாக இருந்து ஜனங்களை விசாரித்து ஜனங்களை ஆண்டு எல்லாவற்றையும் கட்டு சேரி எல்லாவற்றையும் சாப்பிட்டு ரசித்து ருசித்த ஒரு மனுஷன் சொல்லுகிறான் என்னவெனில், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒருத்தன் கிடைக்கலையா மோசேக்கு? ஒரு நபர் கிடைக்கலையா? ஆண்டவரே இவரை தாரும், இவரோடு நான் போக விரும்புகிறேன், எனக்கு 5 பேரை தெரிவு செய்யும், 5 மூப்பரை தாரும், 5 போர் வீரரை தாரும், இவ்வளவு ராணுவ வீரரை தாரும். இல்லை, ஆனால் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட மனுஷன். விளங்கிக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வருகிற பொழுது அவனுக்கு முன்னுக்கு அவனுக்கு பின்னுக்கு என்று சொல்லி ரெண்டு விதமான வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்விலே இரண்டாவது வாழ்க்கையிலே அவன் நம்பினது எதை தெரியுமா? கர்த்தருடைய சமூகம். முதல் வாழ்க்கையில் அவனுக்கு நம்பிக்கை இல்லை, முதலாவது இருந்த ஞானத்தில் அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அவனுக்கு இருந்த ஞானம் எல்லாம் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. அவன் என்ன தெரிய சொன்னா, உன் சமூகம் இல்லை என்று சொன்னா நான் வரல ஆண்டவர, இந்த ஜனங்களோடையும் நான் வரல ஆண்டவர. ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறேன் எனில், 19 வருஷங்களை கர்த்தர் உன்னையும் என்னையும் கரத்தை பிடித்து நடத்தி வந்தாலும் இந்த 20வது ஆண்டிலே கர்த்தரோடு நடப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய சமூகத்தை முன்னுக்கு வைப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். மனிதர்களை நம்பி, மனிதர்களோடு இணைந்து, மனிதர்களோடு நடந்து கர்த்தருடைய சமூகத்தை இழந்து விடாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு உங்களுக்கு நான் இந்த நாளிலே புத்தி சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஏனெனில் எங்கள் அனுபவங்களை நாம் திரும்பி பார்த்தால் ஒன்றுமில்லை. கர்த்தரோடு நடந்த நாட்களை தவிர நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. தேவ பிரசன்னத்தை ரசித்த நாட்களை தவிர எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. அதனால் கர்த்தருக்குள்ளே தேவ சமூகத்திலே இஸ்ரவேலரை நடத்தி அந்த தேவன் தன் ஜனத்தை இந்த ஊழியக்காரர்களையும் எப்படி நடத்தினாரோ அதே வண்ணமாக உன்னையும் என்னையும் அடுத்த வருஷத்தில் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஆகையினாலே மோசே தன் ஜனங்களோடு போவதற்கு முன்பதாய் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், என்னோடு வருவது யார், என்னோடு வருவது யார், யார் ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறீர், ஆனா என்னோடு வருவது யார்? அன்பானவர்களே, அடுத்த வருஷத்திலே நாம் காரியங்களை முடிவு செய்வதற்கு முன்பதாய், முடிவுகளை ஏற்படுத்துவதற்கு முன்பதாய் நம் வாழ்விலும் சரி, நம் ஊழியத்திலும் சரி, நம் ஓட்டத்திலும் சரி, கர்த்தரை கேளுங்கள், நீர் என்ன சொல்லுகிறீர், என் பிள்ளைகளின் காரியத்தை குறித்து நீர் என்ன சொல்லுகிறீர். பிள்ளைகளை என்று சொல்லுகிற பொழுதுதான் கடந்த நாட்களிலே ஜபக்குமார் அவருடைய செய்திகளை கேட்டேன். நான் நம்புகிறேன் அவருக்கு 3 பிள்ளைகள் என்று நம்புகிறேன். அதில் கேட்டதின்படி நான் நம்புகிறேன். அதில் ஒரு பிள்ளை வளப்பு பிள்ளை என்று சொல்லுகிறார். அவர் எடுத்து தன் வாழ்விலே வளர்த்து தன் பிள்ளையாக இந்த பிள்ளையை வளர்த்தார் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த 3 பிள்ளைகளுக்கும் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய எதிர்காலங்களை முடிவு செய்தார். அவருடைய எதிர்காலங்கள் தேவனுடைய சமூகத்திலே முடிவு செய்யப்பட்டது. அப்பொழுது அந்த செய்திகளை போய் அவருடைய பிள்ளை இடத்திலே கேட்ட பொழுது அவர்கள் சொன்னாராம், அப்பா மேலே இருந்து வராமல் எந்த முடிவும் எடுத்திருக்க மாட்டார், இந்த முடிவிலே நீ வாதாடி எந்த பிரயோசனமும் இல்லை. அன்பானவர்களே, உங்கள் பிள்ளையுடைய காரியத்தை குறித்து தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் தீர்மானம் பண்ணுங்கள். நீங்கள் நம்பி நடக்கிறவர்களை நம்பி உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கைகளை தீர்மானியாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆகையினால இங்க ஒரு மனுஷன் சொல்லுகிறார், எப்படி போகிறாய்? நான் கர்த்தரை நம்பி அடுத்த வருஷத்துக்கு போகிறேன். நீங்கள் யாரை நம்பி போகிறீர்கள்? இன்றைக்கு யாரை நம்பி நடக்கிறீர்கள்? இன்றைக்கு யாரை நம்பி, யாரை நம்பி? அநேகர் வேலைகளை நம்பி நடக்கிறார்கள், அநேகர் நண்பர்களை நம்பி நடக்கிறார்கள், அநேகர் உறவுகளை நம்பி நடக்கிறார்கள், அநேகர் சமுதாயத்தை நம்பி நடக்கிறார்கள். ஆனால் பிரசங்கி என்ன தெரியுமா சொல்லுகிறார், எல்லாம் மாயை என்று சொல்லி சொல்லி அவருடைய வாழ்வின் எழுத்தை முடிக்கிறார். எல்லாம் மாயை. நான் கண்டவைகள், நான் பார்த்தவைகள், நான் பேசியவைகள் எல்லா மாயை என்று சொல்லி பிரசங்கி முடிக்கிறார். ஆனால் மோச என்கிற தேவ மனுஷன் தன் அனுபவங்கள் எல்லாம் தூக்கி அறிந்து விட்டு, யார் என்னோடு வருவது? நீர் வராவிட்டால் நான் போகல, நான் போகல. அன்பானவர்களே, உங்கள் அனுபவங்களை வைத்து அடுத்த வருஷத்தில் நடப்பதற்கு நினையாதிருங்கள். அநேகரோடு பேசுகிற பொழுது பேசுவார்கள், நாங்கள் சந்திக்காத பிரச்சனையா என்று பேசுவார்கள், நாங்கள் காணாதவைகளா என்று சொல்லி பேசுவார்கள். பிரியமானவர்களே, மோசே காணாதது ஒன்று ஒன்றுமே இல்லை. அவன் எல்லாவற்றையும் கண்டான். கடைசியா கொலையும் செய்துட்டு வந்தான். மோசே ஒரு கொலகாரன், உங்களுக்கு தெரியுமா? மோசே ஒரு கொலகாரன். ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்ததின் பிற்பதாக அவனை போல ஒரு மனுஷனை நாம் காண முடியாது. தன் ஜனத்துக்காக தன் உயிரை கொடுக்க நினைத்த ஒரு மனுஷன். விளங்குறதா? தன் ஜனத்துக்காய், தன் பிள்ளைகளுக்காய். இங்க இருக்கிற அவ்வளவு பேரும் இப்படிப்பட்ட ஒரு இருதயம் கொண்டிருந்தால் கர்த்தர் ராஜ்யம் எவ்வளவு அருமையாயிருக்கும் தெரியுமா? என் ஜனம் அவர்கள் அழிக்காதரும் என்னை அழியும். மோசே என்கிற மனுஷன் சொன்னது என்ன தெரியும்? என் ஜனத்தை அழியாதரும் என்னை அழியும். நான் சுருக்கி பேசுகிறேன். ஆகையினாலே மோசே என்கிற தேவ மனுஷன் சொன்ன ஒரு காரியம் என்னதெனில், உம் சமூகம் இல்லாவிட்டால் நான் போமாட்டேன், ஜனத்தோடு நான் போமாட்டேன், ஜனங்கள் வந்து தண்ட பாட்டுக்கு போகட்டும், நான் போமாட்டேன். அருமையான வார்த்தைகளும் அருமையான நல்லொரு தலைவருடைய முடிவுகளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமானவர்களே, மோசே சொன்னது போல உம்முடைய சமூகம் என்னோடு வந்தா நான் போறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் உமக்காய் வாழுகிறேன், உமக்காய் ஓடுகிறேன், உமக்கென்று நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி சொல்ல நாம் கேட்போம். ஹல்லேலூயா. இது முதல் ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். உபாகமம் 31:8 வசனத்தை வாசிங்கள். உபாகமம் 31:8.
கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம்.
இப்பொழுது யார் நமக்கு முன்பாக போகிறவர்? பெரியமானவர்களே, யார் நமக்கு முன்பாக போகிறவர் என்ற அறிவும் தெளிவும் நமக்கு இருந்தால் தைரியமாய் நடக்க முடியும். நான் பின்னுக்கு வருகிறேன். சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளப்பதற்கு உன்னால முடியுமா? உன்னால இன்னைக்கு முடியுமா? நான் கேட்கிற உண்மையான கேள்வி நான் கேட்கிறேன். ஒரு சமுத்திரத்தை ரெண்டாக நடுவழியாக போவதற்கு உனக்கு தைரியம் இருக்குதா? இருக்குதா? நாம் பேசுவதுண்டு, நாம் பிரசங்கிப்பதுண்டு, நாம் கர்த்தரை பெருசாக தூக்கி வைத்து அந்த சம்பவத்தில் உயர்த்துவதுண்டு. ஆனா உனக்கு அந்த தைரியம் இன்னைக்கு இருக்கிறதா? சமுத்திரம் ரெண்டாக பிளந்து மதலாக நிற்கிற பொழுது அது நடுவாக உண்டால் நடந்து போக உண்டால் முடியுமா? இதுக்கும் விசுவாசம் வேண்டும். தெரியுமா உங்களுக்கு எப்ப விழுமோன்னு தெரியாம தான் இருக்கு. அநேகர் சொல்லிவிடு, வார்த்தையில எல்லாம் சொல்லிவிடலாம், ஆனால் செயல்பாட்டு செய்ய முடியாது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், உனக்கு முன்பாக நடந்து செல்லுகிறவர் கர்த்தர். ஏசாய தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு காரியத்தை சொன்னால் யார் சொல்லுகிறார் என்பது எழுதப்படும். நான் கடந்த நாட்கள் வெளிப்படுத்தல ஏழு சபைகளுக்கு எழுதுகிற பொழுது யார் எழுதினார் என்பது முக்கியமாக போடப்படுகிறது. அதே மாதிரி இந்த வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு முன்பாக போகிறவர் கர்த்தர். நினைத்துக்கொள், அறிந்துகொள், கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார், மறவாதிரு. அநேக தடவைகள் நம்மளோடு யார் வருகிறார் என்று சொல்லி மறந்து நாம் நடத்த நாட்கள் எத்தனை தெரியுமா? எத்தனை எத்தனை நாட்கள் தேவனங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்த நாட்கள், தேவனங்களை நடத்திய நாட்களை மறந்த நாட்கள். கடந்த வருஷத்தை திரும்பி பாருங்கள், எத்தனை தடவை உங்களுக்கு தெரியுமா? கடந்த வருஷத்தில் மாத்திருந்தான், கடந்த வருஷம் வந்து இப்பொழுது இன்றையிலிருந்து பார்த்தால் கடந்த வருஷம்தான். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் அநேகர் கர்த்தர் பக்கமாய் நெருக்கப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? இந்த கொரோனாவின் காரணத்தினால். அவர்கள் முயற்சியில் அல்ல. ஜாய்ஸ் மேயர் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷி, கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக பிரசங்கிக்கம் பண்ற ஒரு மனுஷி, அந்த மனுஷி என்ன தெரியுமா சொன்னார்கள்? எல்லாரும் ஆலயத்துக்கு வருகிறார்கள் என்று சொல்லி நாம் சந்தோஷப்படுகிறது உண்டுதான். எல்லாரும் அனுதினமும் ஆலயத்துக்கு வருகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்படுகிறது உண்டுதான். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர்கள் ஆலயத்துக்கு வருவதற்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள், அதனால் அவர்கள் ஆலயத்துக்கு வருகிறார்கள் என்று சொல்லி அவர் பிரசங்கிக்கிறார்கள். நிர்பந்தம் வேறு, விருப்பம் வேறு. ஹல்லேலூயா. ஆகையினால இந்த கொரோனான்றது வந்து நம்மளை அநேக விதத்தில் அது நம்மளை நிர்பந்தமான இடத்துக்குள்ளால் நடத்தி சென்றதினால் நாம் கர்த்தர் பக்கம் சாய்ந்திருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு, நாங்கள் கர்த்தர் பக்கம் சாய்ந்ததற்கு ஒரு காரியம் இந்த வருஷத்தை குறித்து பேசுகிறேன். கொரோனா நம்மளை நெருக்கியது, எல்லாருக்கும் மரண பயம், மரண பயம், அநேகருக்கு மரண பயம். இந்த வியாதி அப்படி இருக்கிறது. நான் அதை தப்புன்னு சொல்லவில்லை, தவறுன்னு சொல்லவில்லை, சரிபுள்ளி என்று நான் கதைக்கு வரவில்லை. ஆனால் அந்த மரண பயம் இருக்கிறது, எல்லாருக்குள்ளேயும் அது இருக்கிறது. ஆகையினாலே இங்கே நமக்கு முன்பாக போகிறவர் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நமக்கு நலமாயிருக்கும். ஆகையினாலே கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உங்களுக்கு ஒரு நற்செய்தி ஒன்று சொல்லவா, உங்களுக்கு முன்பாக போகிறவர் கர்த்தர், வேற யாரும் அல்ல. அப்படி உங்களுக்கு முன்பாக யாராவது போனால் மாற்றிக்கொள்ளுங்கள். வழங்குறதா என்னுடைய எனக்கு அனுபவம் சொன்னால் என்ன பிரதர், உங்களுக்கு அவ்வளவு அனுபவமா, நான் உங்களுக்கு சொல்லவா, கர்த்தரை நம்பி நடவுங்கள், அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரையே நம்பி நடவுங்கள், அவர் உங்களை கைவிட மாட்டார். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, அவர் உன்னோட இருப்பார். யாரு? கர்த்தர். பிரியமானவர்களே, உங்களோடு இருப்பேன், உங்களோடு வருவேன் என்று சொன்னவர்கள் எத்தனை பேரின் வாழ்வில் என்று உங்களுக்கு எண்ணி சொல்லவா? என் வாழ்வில் பலர் சொல்லுவார்கள், என்ன தெரியுமா, நான் வாழ்ந்தா நாங்கள் சேர்ந்து வாழ்ந்து நாங்கள் சேர்ந்து வாழ்க்கையை முடிப்போம். சும்மா நான் சொல்றேன், உங்க பள்ளிக்கூட வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பள்ளிக்கூட வாழ்க்கையில உங்களோட நண்பர்கள் என்ன பேசினார்கள், என்ன சொன்னார்கள், எப்படி நடந்தார்கள்? பிசினஸ் பிளான் போட்டவர்கள் எத்தனை பேர், வாழ்க்கை பிளான் போட்டவர்கள் எத்தனை பேர். ஆனால் இன்றைக்கு யாரும் நம்மளோடு இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னோடு வருகிறவர். மனுஷன் அல்ல, மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த நம்பிக்கையிலிருந்து தளராதிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், விளங்குறதா, நேரங்கள் காலங்கள் மாறலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் மாற மாட்டார். மோசே சொல்லுகிறார், இது உம்முடைய ஜனம் என்று சொல்லி இருக்கிறீர், நீ மாற முடியாது, மாற முடியாது. அந்த ஜனங்களை அழிப்பதற்கு தேவன் வருகிற பொழுது மோசே சொல்லுகிறான், புறஜாதிகார் இதிலே கேட்டால் என்ன சொல்லுவாங்க, உம்முடைய நாமம் தான் தூஷிக்கப்படும், ஆண்டவர் சரி வராது. எட்டாவது வசனத்தை திருப்பி வாசிங்க.
கெட்டதாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார்.
அருமையான வார்த்தை பாருங்க, அவர் உன்னை விட்டு விலகார், உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம் வாழ்விலே எத்தனை பேர் நம்மளை கைவிட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தேவையான நேரத்துக்கு சிலர் வரவே மாட்டாங்க, தேவையில்லாத நேரத்துக்கு வந்திருப்பார்கள். அதை குறித்து நான் பேசவில்லை. நான் பேசுவது என்னவெனில், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இது எத்தனை பேர் நம்புறீங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆனா நம்புங்க, அவர் உங்களோடு வருகிறார் என்பதை நம்புங்கள், அவர் உங்களை நடத்துவார் என்பதை நம்புங்கள், அவர் உங்களை கைவிட மாட்டார் என்பதை நம்புங்கள். நம்பிக்கை இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. கர்த்தர் மீது நம்பிக்கை இல்லாமல் உன்னாலும் என்னாலும் எதுவும் செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், உன்னை கைவிட மாட்டார். கடந்த வருஷத்தை திரும்புங்கள், 19 ஆண்டை திருப்பி பாருங்கள், எத்தனை தடவை கலங்கினோம், எத்தனை தடவை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அல்லாவிட்டால் கைவிடப்பட்ட ஒரு 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 ஃபீலிங்கிலே நாம இருந்தோம். என்னை கைவிட்டு விட்டார்கள், என்னோட பழகினவர்கள், என்னோடு பேசியவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், நல்லா இருந்தவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். இந்த நேரத்தில் ஒன்றை நம்புங்கள், கர்த்தர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. விளங்குதா? இந்த நம்பிக்கை நம் வாழ்வில் இல்லாவிட்டால் அடுத்த வருஷத்தை எங்களால் சந்திக்க முடியாது. ஒரு ஊழியக்காரனாய், ஒரு போதகனாய் அடுத்த வருஷத்தை சந்திக்க முடியாது. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், எல்லா சூழ்நிலையிலையும் வனாந்திர வாழ்விலே, சிவந்த சமுத்திரத்தின் வாழ்விலே, ஜோர்தானின் வாழ்விலே, எரிகோவின் வாழ்விலே, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லையெனில் அடுத்த வருஷத்தை நான் சந்திக்க முடியாது. அதனால் தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், தேவன் உங்களை கைவிட மாட்டார். மனிதர்கள் மாறிவிடுவார்கள் வழங்குறதா, நாங்க கூட ஒரு சில வேளை உங்களை கைவிட்டது போல இருக்கு வழங்குறதா, நாங்க கூட ஊழியங்கள் செய்கிற பொழுது ஊழியங்களில் நடந்து போகிற பொழுது கைவிட்டது போல இருக்கும் பாருங்க. ஆனா அந்த நேரத்திலே நீ சிந்திக்க வேண்டியது ஒன்று என்ன தெரியுமா, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை விட மாட்டார் என்று சொல்லி நாங்கள் இப்படியே இப்படியே நான் கடந்து சீக்கிரத்தில் கடந்து செல்ல விரும்புகிறேன். இல்லாவிட்டால் நாம பல காரியங்களை பார்க்க முடியாதபடியினால் நான் சொன்னேன் இது செய்தி என்று பார்க்கவா, இல்லாவிட்டால் ஒரு சில வார்த்தைகளை நான் எடுத்து பார்க்கிறான்னு சொல்லி அதை உங்களோடு பேசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகளுக்கு விட்டுக் கொடுங்கள். இப்பொழுது யாத்ராமம் 14:13 இருந்து வாசியுங்கள். யாத்ராகமம் 14.
அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எட்டியரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள்.
சரி, அதுக்கு முன்பதாக நீங்கள் 13 பக்கத்தில் இருக்கிறது 21 வசத்தை வாசியுங்கள்.
அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களுக்கு வழி நடத்த மிருகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படி இருந்தார், மேகஸ்தம்பமாயிருந்தார், அக்னி ஸ்தம்பமாயிருந்தார், அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு அவர் அவர்களோடு கூட இருந்தார். முதல்ல நான் சொன்னேன், தேவன் நம்மளோடு வருகிறவர், அவருடைய சமூகம் நம்மளோடு கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு முன்பாக நடப்பாராக. ஏன் இதை இப்படி பேச விரும்புகிறேன் என்று சொல்லி கேட்டா, நேற்றைய நாளில் இருந்து நான் கேட்டு ஒரு ஒரு செய்தியை கொடுக்க நான் வாஞ்சியாயிருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை என் உள்ளத்திலே போட்டார்னு சொல்லி நான் நம்புகிறேன். நாம் நிற்கிற காலம், இனி வருகிற காலங்கள் இவ்வளவு நாளும் இருந்தவர்களைப் போல இருப்பதல்ல. அது கடினமானதும் கஷ்டமானதும் சோதனை நிறைந்ததுமாய் சபைகளுக்கு இருக்கும். அதனால் கர்த்தருடைய சமூகத்தை, தேவனை நம்பி நடவுங்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதுவரைக்கும் நடந்து வந்தவைகள் லேசான நாட்கள் என்று நம்புங்கள். ஆனால் இனி நாம் நடப்பது அடுத்த கொள்ளை நோய் எதென்று சொல்லி யாருக்கும் தெரியாது. ஒன்று முடிய ஒன்று. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, அதன் காலத்தில் தான் நடக்கிறது. ஒரு காலத்திலே கடல் கொந்தளிச்சு, அது அமர்ந்திருக்கு, அடுத்தது வந்திருக்கு பாருங்க. இதுக்கு இடங்கள் இருக்கிறது பாருங்க, எல்லாம் ஒரே நேரத்தில் வருகிறது அல்ல. நான் சிந்தித்தேன் இல்லையா, ஒரு கடல் இந்த கொரோனா மாத்திரம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா எங்கேயாவது பூமி அதிர்ந்திருக்கும், இல்ல சொன்னால் எங்கேயாவது கடல் தேசத்துக்குள்ளே பாய்ந்து ஜனங்களை கொண்டு போயிருக்கும், இல்லைன்னு எங்கேயாவது தேசத்துல பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் இப்பொழுது இது கொரோனா, இது 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 வேறு விதமான ஒரு அழிவு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வருகிற வருஷம் எப்படி இருக்கும், எனக்கும் உனக்கும் தேவன் தந்திருக்கிற 20வது ஆண்டு எப்படி இருக்கும்? அன்பானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தை நம்பி நடவுங்கள், தேவனை நம்பி நடவுங்கள், உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறது யார் என்பதை நம்பி நடவுங்கள். ஏனெனில் இஸ்ரவேலரை இரவும் பகலும் கூட இருந்து காட்ட தேவன் உனக்கு முன்பாயும் எனக்கு முன்பாயும் நடக்கிறார் என்ற நம்பிக்கை, திடகாற்றலம் உனக்குள்ள இல்லாவிட்டால் அடுத்த வருஷத்தை சந்திப்பது நமக்கு கஷ்டம், கஷ்டம், கஷ்டம். இன்றைக்கு அநேகர், அநேக தேவ பிள்ளைகள், அநேக விசுவாசிகள் இந்த நாட்களை லேசாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள், இந்த நாட்களுடைய அபாயத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், இந்த நாட்களை குறித்து அவர்கள் சிந்தியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அநேகருக்கு அநேக காரியங்கள் முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கும் அநேகர் கர்த்தரை நம்புகிறதும் தங்கள் காரியத்தை செய்து தங்கள் வழிகளிலே போறதுமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு நான் ஒன்று சொல்லவா, இந்த வருஷம் போல உனக்கு அடுத்த வருஷம் கிடைக்கவே கிடையாது. கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தருடைய சமூகத்தை நம்பி நடவுங்க. இல்லையெனில் பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அடுத்த வருஷம் நான் நினைக்கிறது போல கிடையாது, அது கடினமாயிருக்கும். அது கஷ்டமாக இருக்கிறது. ஏன்? நாம் வருகையை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறோம், நாம் வருகையை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையினாலே இப்பொழுது வாசிங்கள், 13வது வசனத்தை மாத்திரம் வாசிங்கள்.
அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்ற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்.
ஹல்லேலூயா. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்க பயப்படாதிருங்கள். இது எந்த சம்பவம் என்று எல்லாருக்கும் தெரியும் என்று நான் நம்புகிறேன். எங்க நிக்கிறாங்க தெரியுமா? சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள். பின்னுக்கு எகிப்தியர் ராணுவம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அக்கம் பக்கம் மலைகளோ மலைகள். அசைய முடியாத ஒரு நிலைமையில இருக்கிற பொழுது ஒரு தேவ மனுஷன், அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நிர்பந்தமான நிலைமைகள் உருவாக்கப்படுகிற பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு இணங்கினால் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். மோசேங்கிற தேவ மனுஷன் தன் ஜனத்தை பார்த்து என்ன சொல்ல, நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த நிலைமையிலே பயப்படாத ஒரு மனுஷனை சொல்லுங்கள். முன்னுக்கு சிவந்த சமுத்திரம், பின்னுக்கு ராணுவம், அக்கம் பக்கம் ஏறவே முடியாத நிலைமையிலே யார் பயப்படாமல் இருக்க முடியும்? நாங்கள் தான் இந்த கொரோனா வந்த காலத்தில இருந்து பயப்படாதீங்க என்று பிரசங்கம் பண்றோம். நீங்க இந்த கொரோனாக்கு பயப்படாமலா இருக்கிறீங்க? இல்லையே. அங்கே மோசே தன் ஜனத்தை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், சூழ்நிலை அப்படி. ஆனால் அந்த ஜனங்கள், நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன், அதை நம்பினார்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களை காப்பார், அதை பார், அதை பார். எதை? கர்த்தர் இன்றைக்கு நன்மை செய்வார். எல்லா பக்கமும் பூட்டப்பட்டு இருக்கிற பொழுது கர்த்தரை நம்புவதுதான் நம்பிக்கை. வழியே இல்லாத பொழுது கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறது தான் நம்பிக்கை. எல்லா வழிகளும் திறந்திருக்க, எல்லாம் சந்தோஷமா இருக்கிற பொழுது கர்த்தரை நம்புவது லேசான காரியம். எனக்கு அது லேசான காரியம். ஆனால் எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டு இப்படிப்பட்ட இது ஒரு தேச ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நின்று சொல்லுகிறார். மோசே விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். விசுவாசத்தை குறித்து நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம் என்று சொல்லி வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. காணாதவைகளை நம்புவது விசுவாசம். நீ எதை நம்புகிறாய்? கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறதை நம்ப, கர்த்தருடைய சமூகம் முன்னோடு வருகிறதை நம்ப. அல்லாவிட்டால் உங்கள் பலத்தை நம்புகிறீர்களா? அநேகருடைய நம்பிக்கை எல்லாம் தங்கள் பிள்ளை. நம்முடைய வாழ்க்கை இலங்கை, அல்லாவிட்டால் இந்தியா தேசத்தின் வாழ்க்கை முறை அப்படி. என்ன தெரியுமா? எங்கள் பிள்ளைகள், எங்கள் பிள்ளைகள். நான் பிள்ளைகளை குறை சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு நான் காலையிலே ஒரு அம்மாவை குறித்து சொன்னார்கள். அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இங்கே இருக்கிறார்கள். அவருடைய வயது மறந்து விட்டேன், நல்ல ஒரு நீண்ட வயது. அந்த அம்மாவை வைத்து அவர்கள் சரியா கஷ்டப்படுத்தி இந்த தேசத்தில் நடத்துகிறார்கள் என்ற பொழுது கவலைக்குரிய காரியம். இங்கிருந்து நான் நினைக்கிறேன் 400-500 கிலோமீட்டர் கங்காலே இருந்தார்கள். அந்த தாயார் பாஸ்டர் அவர்கள் இன்னைக்கு மெசேஜ் செய்து கொண்டிருக்கப்பட்டு அவங்க ஹண்டியில போட்டு அந்த மெசேஜ் அவர்கள் கேட்டார்கள். அதாவது ஹண்டியை கொடுத்து அந்த செய்தி அந்த அம்மாவுக்கு போய் கொண்டிருக்கிறது. ஒரு தாயார், ஆனால் தாய் தகப்பனுடைய நம்பிக்கை முழுத்தலும் எங்க தெரியுமா? அன்பானவர்களே, உங்கள் தாயையும் உங்கள் தகப்பனையும் கவனித்து விட்டு அடுத்த தாயின் தகப்பனையும் கவனியுங்கள். சபையாக இருந்தாலும் சரி, எங்கேயாக இருந்தாலும் சரி, முதலாவது உங்கள் தாயை உங்கள் தகப்பனையும் கனம் பண்ணி அவர்களுக்கு தேவையானதை செய்து அவர்களுக்கு வேண்டியதை செய்து விட்டு அடுத்ததை செய்யுங்கள். நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பலரை கண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் எப்படி நடந்து கொண்டாலும் நாங்கள் அதை அறிந்து கொள்வோம். ஆகையினாலே இங்கே நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? வேலையிலே நம்பிக்கை. வேலை இல்லைன்னு சொல்லிச்சுனால் உடனடியாக விழுந்து விடுவார்கள். கர்த்தருனை போஷிப்பார் என்ற நம்பிக்கையே கிடையாதா? வனாந்திரத்திலே 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை இறைச்சி போட்டு ஆண்டவர் வளர்த்தார். என்ன போட்டு வளர்த்தார்? இறைச்சி. ஆண்டவர் 40 வருஷம் தன் ஜனத்தை நடத்தினார். மன்னாவை சாப்பிடுகிற பொழுது என்னென்று ரசிக்கிறியோ அது அப்படியே இருக்குமா? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை நம்பி இருக்கிறோம் என்பது நமக்கு முக்கியம். இங்கே மோசே என்ன சொல்ற? நீங்கள் பயப்படாதிருங்கள். அன்பானவர்களே, உங்களுக்கு இந்த நாளிலே இந்த 19வது ஆண்டு இறுதியிலே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லவா, நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க. கத்தரை நம்புறியா? பயப்படாத. கத்தரை நம்புறியா? பயப்படாத. கத்தரை நம்புறியா? பயப்படாத. கத்தரை நம்பாவில்லையோ நல்லாய் பயந்துதான் ஆக வேண்டும். பயந்துதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. வேதம் சொல்லுகிறது நமக்கு பயமுள்ள ஆவியை தேவன் தரவே இல்லையா. அது கொரோனாவாக இருக்கட்டும், நான் கொரோனாக்கு பாதுகாப்பா இருங்க, அதை நான் தப்புன்னு சொல்லல. ஆனால் அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார், அதுதான் எங்கள் நம்பிக்கை. அதற்கு மேலே ஒருவர் இருக்கிறார், அதுதான் எங்கள் நம்பிக்கை. நான் சொல்லவில்லை கொரோனா இல்லைன்னு சொல்ல, இன்னைக்கு ஒரிஜினல் இருக்கு கொரோனா இருக்கா இல்லையான்றது பிரச்சனை. இதுக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. கொரோனா இல்லை என்றவரும் இன்னைக்கும் இருக்கிறார்கள். நான் சொன்னேன் எனக்கு எல்லாம் ஃபைன் கட்ட தெரியாதப்பா, அதனால பேசாம இருக்கண்டா இருக்கண்டு போறேன், இல்லைண்டா இல்லைன்னு போறேன், அது அடுத்த பிரச்சனை. இந்த ஃபைன் எல்லாம் கட்ட முடியாது நம்மளால. 150, 250, 350 போறாங்க, இதெல்லாம் கட்ட முடியாது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு கொரோனா வந்து போயிட்டேன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஏன் கொரோனாவில் என்ன இருக்க பிரச்சனை? நம்முடைய உடம்பு எதிர்ப்பு சத்து இருந்தால் அதை எதிர்த்து போராடி ஜெயங்கொள்ளும், அவ்வளவுதான். சரிதானே நான் சொல்றது? மற்றபடி எல்லாருக்கும் மருமண்டு சொல்லுகிறார்கள். நாம இத்தனை காலத்துக்குள்ள இந்த கொரோனா வந்த நாட்கள்ல 3 தரத்துக்கு மேல காய்ச்சல் வந்து போயிட்டு பாருங்க. இதுக்குள்ள எப்பெல்லாம் எங்களுக்கு அது வந்து போச்சு எங்களுக்கு தெரியாது. அநேகர் காய்ச்சல் வந்தா டாக்டர்கிட்டயே போறது இல்லை. பிரச்சனை என்ன தெரியுமா? கொரோனாண்டு பிடிச்சி அடைச்சி வச்சிருவாங்க பாருங்க. வணங்குறதா நான் சொல்றது இல்லையா? எனக்கு இது வரைக்கும் 3 தரம் கிட்ட காய்ச்சல் வந்து படுத்து அடிச்சு போட்டு படுத்து எழும்பியாச்சு. இருக்கட்டும், எப்படியே போனா டைம் போயிடும் இல்லையா? ஆகையினால மோசே என்ன சொல்லுகிறார்? பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதை பார். இஷ்டவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இஷ்டவ ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பயப்படாத, பயப்படாத. என்னாண்டவர் பின்னுக்கு பார்வோம், முன்னுக்கு சிவந்த சமுத்திரம், பயப்படாது என்று தேவ மனுஷன் சொல்றானே, எப்படி ஆகும் இது? அன்பானவர்களே, அந்தந்த நேரத்துக்கு வருகிற வார்த்தைகளை தூக்கி எடுத்து செல்லுங்கள். அடுத்த வருஷத்துல கொண்டு செல்லுங்கள் வீடுகளுக்கு. கஷ்டமோ கசப்போ துன்பமோ துயரமோ வேதனையோ எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு செல்லுங்கள். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நீ என்னுடைய கட்டளைகளை படி நடப்பாயே ஆனால் நான் உன்னை இவ்விதமாய் ஆசீர்வதிப்பேன் சொல்லி ஒரு சில வார்த்தைகளை தேவன் எழுதி வைத்திருந்தார். அதை குறித்து பேச முடிஞ்சால் நான் பேசுறேன், இல்லைன்னா கடந்து செல்லுகிறேன். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து இப்படி நடந்தாலும் நான் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் உன்னை கைவிட மாட்டார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இத்தனை வருஷமாக கர்த்தர் எங்களை அப்பத்துக்கு அலைந்து திரிய விடவில்லை, இதுதான் உண்மை. இந்த தேசத்திலே கஷ்டம் இருக்கிறது, இந்த தேசத்திலே துன்பம் இருக்கிறது, வேலை இருக்கிறது, வேலை இல்லா திண்டாட்டம் இருக்கிறது, விசா இருக்கிறது, விசா இல்லா திண்டாட்டம் இருக்கிறது, எல்லாவற்றிலையும் கர்த்தர் எங்களை அனாதையாய் விடவில்லை, அலைந்து தெரிய விடவில்லை. வழங்குறதா? ஆகையினாலே கர்த்தரை நம்புங்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்கள் அடுத்த வசனம் 14.
கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்.
ஹல்லேலூயா. திருப்பி வாசிங்க.
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான்.
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நம்புறீங்களா இந்த வசனத்தை? நீங்க நம்புறீங்களா? அன்பானவர்களே, இத்தனை 19 வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணின எத்தனை தருணங்கள் இருக்கு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணின தருணங்கள்? நமக்கு தெரியறது இல்லை. இன்றைக்கு அந்த கதை மாதிரி தான், ஆண்டவரே சோதனை வருகிற பொழுது என்ன தெரிய விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி அந்த கடற்கரை கதை மாதிரி தான் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்வு. கர்த்தர் அநேக தடவைகள் எனக்கா யுத்தம் பண்ணினா, கர்த்தர் அநேக தடவைகள் இந்த 19 ஆண்டுல என்னோடு வந்தா, என்னை நடத்தினா என்று நம்பி அடித்து சொல்லி வேதம் சொல்லுகிறது, நீங்க சும்மா இருப்பீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சும்மா தான் இருந்தாங்க. இந்த பார்வோனுடைய யுத்தத்திலும் சரி, செங்கடலுக்கு முன்பாகவும் சரி, இவங்க சும்மா தான் இருந்தாங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆகையினால் என்ன, சிவந்த சமுத்திரத்துக்கு கூட அவங்க நடந்து வருகிற பொழுது அதுக்கும் ஒரு விசுவாசம் தேவை பாருங்க. அதான் நான் முதல்லயே சொன்னேன், சும்மாவா ஒரு சமுத்திரம் எழும்பி நிக்கிறேன்னு சொன்னா சும்மாவா? அதனோடாக நடந்து போ, அதனோடாக நடந்து போ. இன்றைக்கு விசுவாசிகளாகி உங்களையும் என்னையும் சேர்த்து ஆண்டவர் ஒரு சமுத்திரத்துக்கூடாக நடத்தினால் எப்படி இருக்கும்? உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கும்? ஆகையினாலே மோசே சொல்லுகிறார், நீங்க சும்மா இருப்பீங்க, கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், உங்களுக்கு அவன் தான் யுத்தம் பண்ணுவார். பிரியமானவர்களே, 20வது வருஷம் கத்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உங்களுக்கு முன்பாக வைத்து கத்தர் உங்களுக்கு அவன் யுத்தம் பண்ணுகிறார் என்ற இந்த வார்த்தையை நம்பி எடுத்து கடந்து செல்லுங்க. ஹலலோயா, ஹலலோயா, நம்பி கடந்து செல்லுங்கள். கத்தர் உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய், உங்கள் குடும்பங்களுக்காய் அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹலலோயா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹலலோயா, கத்தரை நம்பி சும்மா இருப்பீர்கள். ஹலலோயா, இப்படியே வருகிற பொழுதுதான் அக்னிஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் தன் ஜனத்தை இரவு பகலாக வழிகாட்டியாக நடத்தி வந்தது. அந்த வசனத்தை வாசிங்க, அது எரிச்சியருக்கு
அவர் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னிஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
20வது வசனத்திற்கு வாசிங்க திருப்பி.
அது ஏத்தியரின் சேனியையும் இஸ்ரவேலரின் சேனியையும் ராமுழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு.
அருமையான ஒரு சம்பவம். பிரியமானவர்களே, வசனத்தை வடிவாய் கவனியுங்க. ஒரே அக்னிதான், ஆனா எகிப்தியரை இஸ்ரவேலருக்கு கிட்ட வரவிடாமல் பார்த்துட்டு இருக்கு. இது கங்கொல்லா காட்சி பாருங்க, இது கண்கொள்ளா காட்சி. இதை பார்க்க முடியுமா உன்னாலே? இதை பார்க்க முடியுமா? இதை எழுதி வைத்திருக்கிறவர் ஆண்டவர், இதை எழுதி வைத்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா, அருமையான ஒரு வசனம் பாருங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் ஆண்டவர் இறங்கி நிற்கிறார். பிரியமானவர்களே, வருகிற வருஷம், வருகிற வருஷம் உங்களுக்கு நடுவிலே, எகிப்தியருக்கு நடுவிலே கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்பதை நம்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே அக்னிஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் உங்களோடு கூட, கர்த்தருடைய சமூகம் உங்களோடு கூட வரும் என்பதை மறந்து விடாதீங்க. ஹல்லேலூயா, இஸ்ரவேலை நடத்தியவர் உங்களையும் நடத்துவார். ஹல்லேலூயா, 40 வருஷம் வனாந்திரத்தினுடாக நடந்து வந்தார். 40 வருஷம் சும்மா இல்ல, 40 வருஷம். முடியுமா? முடியுமா? கர்த்தர் நடத்தி வந்தார். எங்களை 19 வருஷம் நடத்தி வந்து விட்டா, இன்னும் 1 வருஷம் இருக்கிறது, 20வது ஆண்டுக்கு அரவாசி நாட்களை சந்தித்து விட்டோம், அரவாசி நாட்களை சந்தித்து விட்டோம். கர்த்தர் எங்களை நடத்தி வந்த விதத்தை இன்னைக்கு எழுத முடியுமா? இன்னைக்கு எழுத முடியுமா? எழுத முடியுமா? கர்த்தர் எங்களை எப்படி நடத்தி வந்தார்? 19 வருஷம் கண்ணீர், வேதனை, கஷ்டம், துன்பம், துயரம், அழுகை, வழி இல்லாத நேரம் கத்தரங்களோடு இருந்தார். அநேகர் சிந்தித்ததுண்டு, என்ன, கத்தர் என்னை விட்டு விட்டா, கத்தர் என்னை விட்டு விட்டா, கத்தர் என்னை விட்டு விட்டா. ஆனால் இஷ்டவேலரும் இப்படித்தான் புலம்பினார்கள், அழுதார்கள். கத்தாவே, சாப்பாடு இல்லையாண்டவர், தண்ணி இல்லையாண்டவர், எகிப்தியர் வர்றாங்க ஆண்டவர, அமலேக்கியர் வர்றாங்க ஆண்டவர். ஆனா கர்த்தர் நடத்தி சென்றார் என்பதை மறவாதீங்க. ஹல்லேலூயா, அதே தேவன் எங்களோடு இன்றைக்கு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நேற்றும் என்றும் என்றும் மாறாத கர்த்தர், அதே தேவன், அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு இருக்கிறார் என்பதை மறவாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே அக்னிஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் இரவும் பகலும், இரவிலே அக்னிஸ்தம்பம் அவங்களுக்கு வழியாக நின்றது, பகலிலே மேகஸ்தம்பம் அவங்களை கூட்டிட்டே போச்சு. பாருங்க, இது என்ன வாழ்க்கை பாருங்க, இது ஒரு காட்சி. இதை பார்க்க முடியுமா? உங்களால பார்க்க முடியுமா? உங்களால அதை பார்க்க முடியுமா? சும்மா ஒரு ஃபண்டாசி பண்ணி பாருங்க, எவ்வளவு அருமையாக இருக்கும் தெரியுமா? கர்த்தர் என்னையும் அப்படி நடத்துவாராக, என்னையும் அடுத்த வருஷத்திலே கர்த்தர் அப்படி நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இத்தனை வருஷம் ஓடி வந்து விட்டோம், இன்றோ நாளோ மறு உறவோ தெரியாது கர்த்தருடைய வருகை. மரணம் எங்களை சந்தித்தால் மரணம் யாரை சந்தியாது? பாஸ்டர் இன்றைக்கு விடிய சொன்னார், சாவு ஒன்று இல்லை என்று சொல்லிச்சுனா நீ கிறிஸ்துவை நம்பாதே என்று சொல்லி அவர் இன்றைக்கு பிரசங்கிச்சார். சாவு மரணம் ஒன்று இல்லை என்று சொன்னா நீ கிறிஸ்துவை நம்ப வேண்டியதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்வு புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது, இன்றோ நாளோ மறு இரவோ அதை யாரும் அறியார்கள் அறியார்கள். ஆகையினால இஷ்டவேளை நடத்தி வந்த அதே தேவன் எங்களை நடத்தி செல்வாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் முடிப்பதற்கு முன்பதாக ரெண்டு வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அது இந்த உள்ளத்தில் இருக்கிறபடியினால் அதை நான் சீக்கிரத்தில் முடிக்க முடியும். கொஞ்சம் இருக்கிறது முடிச்சிடுறேன். என்னவெனில் இப்ப திருப்பி யாத்ராமம் 17:8 வாசிங்க. யாத்ராமம் 17:8 சீக்கிரம் வாசிங்க.
அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிட்டு அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கு வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது.
ஹல்லேலூயா. இது எப்படி இருக்கட்டும், இங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த கரங்கள் உயர்கிற பொழுது இஸ்ரவேலர் ஜெயம் பண்ணினார்கள், அந்த கைகள் கீழே போகிற பொழுது இஸ்ரவேலர்கள் தோத்தார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். சீக்கிரமாக இந்த சம்பவத்தை பார்த்து கடந்து செல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே பிரியமானவர்களே, வருகிற வருஷம் கடந்த வருஷங்களைப் போல உங்களுக்கு இருக்காது இருக்காது நம்புங்கள். அது கடினமாக இருக்கும். ஆனால் ஆனால் நான் சொல்லுகிறது என்னவெனில், அடுத்த வருஷத்தில் உங்கள் ஜபத்தின் நாட்களை கூட்டுங்க. நீங்கள் எவ்வளவுத்துக்கு எவ்வளவுத்துக்கு ஜபம் பண்ணுகிறீர்களோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு உங்கள் வாழ்விலே, உங்கள் பிள்ளைகளின் வாழ்விலே, உங்கள் குடும்பத்தின் வாழ்விலே ஜெயம் கொள்ளுவீர்கள். இன்றைக்கு ஜபம் அநேக இடங்களில் நடக்கிறது, ஆனால் உங்கள் குடும்பங்களிலே நடக்கிறதா? கடந்த ஜுத் மீட்டிங் வந்த பிள்ளைகள் எல்லாரும் ஜபம் பண்ணினாங்க. இந்த சின்ன பிள்ளை எல்லாம் ஜபம் பண்ணினாங்க. அவளுக்கு அடுத்த பேர் தெரியல. அந்த அவள் மிரண்டாவா குமார் பிரோட சின்னவள், சின்னவள் இருந்தா அவன் ஜபம் பண்ணினா. நான் யோசிக்கல, நான் யோசித்து அவன் ஜபம் பண்ண மாட்டாள் சொல்லி, என்ன சிறு பிள்ளை என்று சொல்லி அவள் ஜபம் பண்ணினாள். பிள்ளைகள் எல்லாரும் ஜபம் பண்ணினார்கள். ஆகையினாலே ஜபத்தை கூட்டுங்கள். இங்கே பாத்தீங்களா, ஒரு மனுஷன் அவன் முதல்ல ஒரு முடிவு செய்தான். பாருங்க, இந்த பாரு போ கீழே நின்று நீ சுத்தம் பண்ணு, நான் கோல உயர்த்திட்டு நிக்கிறேன் சொல்லி அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். இப்ப பார்த்தா இவரால் நிக்க முடியல. மோசே இருக்க அவருக்கு உடனே வந்து ஒரு கல்லு போட்டாங்க. அருமையானவர், எனக்கு இந்த ஆரோனை ஊரையும் குறித்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன தெரியுமா, தன் ஊழியக்காரனுக்கு எது தேவை என்று சொல்லி அறிந்து சீக்கிரத்தில் செயல்பட்டு யுத்தத்தை எடுத்தார்கள். மோசே இந்த யுத்தத்தை எடுக்கல. என்னுடைய கண் பார்வையிலே மோசே நல்ல முடிவு செய்தான், நல்ல பிளான் பண்ணினா, நல்லாக நடத்தினா. ஆனா திடீரென்று பார்த்தா மோசே என்ன செய்யறான், கை உழைகிறது, பிடித்துக் கொண்டு நிக்க முடியவில்லை. உடனே ஒரு கல்லை கொண்டு போட்டாங்க. இரு மோசே ரெண்டு ஊழியக்காரர் ஓடி வந்தாங்க. எனக்கு இதை வாசித்தபடி நெஞ்சம் குளிர்ந்தது. பாருங்க, ரெண்டு ஊழியக்காரங்கள் ஓடி வந்து என்ன செய்தாங்க தெரியுமா, கரத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டு இருந்தாங்க. பெரியமானவர்களே, நீங்கள் சபையாராகி நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரருடைய கரங்களை உயர்த்தி பிடியுங்கள். அப்பொழுது யுத்தத்தில் வெற்றி உங்களுக்கு நிச்சயம். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். அவர்கள் தள்ளாடி, அவர்கள் தடுமாறி, அவர்கள் சோர்ந்து, அவருடைய கரங்களை கீழே. இதனாலே தான் நான் முதல்ல சொன்னேன், இது செய்தியாக அல்ல, வார்த்தைகளாக நான் கொடுக்கிறேன். உங்களுக்கு பிடித்ததை கத்திரிக்குள்ளே கொண்டு செல்லுங்கள். அவன் கீழே கரங்கள் கீழே போகுதண்டு ரெண்டு பேர் ஓடி வந்து பிடிச்சாங்க. ரெண்டு பேர் பிடிச்சாங்க பாருங்க, பிடிச்சாங்க பாருங்க. நாம் என்ன, கீழே யோசுவா தான் யுத்தம் பண்ணினான் நினைக்கிறோம். யோசுவா தான் யுத்தம் பண்ணினான் நாம நினைக்கிறோம். ஆனால் மேலே நடந்தது என்ன, மோசேயுடைய கரங்கள் இன்னும் ரெண்டு ஊழியர்களால் தாங்கப்பட்டுக் கொண்டு இருந்தது. ஊழியம் என்பது என்ன, ஊழியம் என்பது என்ன? அன்பானவர்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு தேவ மனுஷன் அவன் யுத்தத்தில் நின்று கொண்டு இருக்கிற பொழுது தன் ஜனங்கள் தன் ஊழியக்காரர்கள் அவரோடு சேர்ந்து நின்று கர்த்தருடைய சமூகத்திலே தங்களுடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் ஜனத்துக்கு யுத்தத்தை கொடும், யுத்தத்திலே ஆண்டவரே வெற்றியை கொடும் என்று சொல்லி கதறுகிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். விளங்குறதா? அடுத்த வருஷம் நீ நினைக்கிற மாதிரி இருக்காது, நீ பிளான் பண்ற மாதிரியும் இருக்காது. நல்லா சொல்லுகிறதை கேள். இது தீர்க்கமா அல்லாவிட்டா வார்த்தையான்னு சொல்லி எனக்கு சொல்ல தெரியல. ஏன் தெரியுமா? நான் தீர்க்க தரிசி கிடையாது. ஆனா நான் சொல்றேன், அநேகர் உங்களை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் நீங்கள் போடுகிற பிளான்கள் நிறைவேறுவதற்கு சான்ஸே இல்லை. சான்ஸே இல்லை. இன்னைக்கு அநேக தகப்பன்மார் தாய்மார் ஏதோ ஒரு காரணத்தை உங்கள் பிள்ளைகளுக்காக சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். அது உங்களுக்கு தெரியுமா? சும்மா சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க. நீங்க எங்களை ஏமாத்துறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். என்ன பிள்ளைகளை யாரும் விட்டுக் கொடுப்பதில்லை. பிள்ளைகள் விட்டு எத்தனை தாய்மார் தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகள் செய்கிறது புள்ளி என்று சொல்லி தெரிந்தும் அதை மொழிகி வச்சுட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியுமா? நான் பிள்ளைகளை குறித்து குற்றப்படுத்தி பேசுறதுக்கு வரல. ஆனா உங்க நன்மைக்கு நான் பேசுறேன், உங்க நன்மைக்கு நான் பேசுறேன். அவ்வளவுதான். நானும் உங்கள் பிள்ளைகளை போல 15-14 வயதுல இருந்து வளர்ந்து வந்தவன் தான். அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏனென்றும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த தேசத்தில் இந்த நாட்களிலே அநேக ஊழியருடைய பிள்ளைகள் தடம் புரண்டு இன்றைக்கு தாய் தகப்பன் கண்ணீரோடு இருக்கிறதை உங்களுக்கு நான் காட்ட முடியும். அதனால் சொல்லுகிறேன். நீங்கள் எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க, சொல்லிவிட்டு போங்கள். உங்களுக்கு பேர் பேராய் சொல்லவா, குடும்பம் குடும்பமா சொல்லவா, வாங்க. இப்படி வைத்து சொல்லுவது அழகல்ல. இப்படிப்பட்டு மற்ற ஊழியக்காரனுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுவது அது நல்லதல்ல. ஆனா நீங்களும் அவர்கள் போல குருட்டாட்டமாய் நடந்து கொண்டால் கர்த்தருக்கு முன்பாக நீங்க நிற்க வேண்டி வரும். உங்கள் பிள்ளைகளை குறித்த கவனம் உங்களுக்கு இல்லை. ஆவிக்குரிய வாழ்விலே கர்த்தருடைய ராஜ்யத்து குறித்த அந்த எண்ணங்களும் அந்த விருப்பங்களும் தாய்மார்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் எவ்வளவு இருக்கிறது என்பதை இன்றைக்கு தேவ சமூகத்தில் வைத்து பாருங்க. கவலைக்குரிய விஷயங்கள். இந்த தேசத்திலே வல்லமையாக பாவிக்கப்பட்ட ஊழியர்கள், வல்லமையாக பிரசங்கிக்கப்பட்ட பிரசங்கிகள், வல்லமையாக தேவனுடைய நாமத்தை உயர்த்தினவர்கள் தங்கள் பிள்ளைகளை இழந்து இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிற காலம் இது. அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னவெனில் ஜபம் பண்ணுங்கள். உபவாச கூட்டத்தை அலட்சியம் பண்ணுகிற உங்களை கர்த்தர் விசாரிப்பார். அடுத்த கிழமைக்கு அடுத்தது நினைக்கிறேன், தெரியல. உபவாச கூட்டங்களை சும்மா போட்டு விட்டு சும்மா நினைத்துக் கொண்டு வேதத்திலே பரிசுத்த உபவாச நாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த உபவாச நாள் அசட்டை பண்ணுகிற அசட்டைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் சபையில் வந்து ஜபம் பண்ண வேண்டும். ஊழியத்திற்கு வேண்டி சபை கிடையாது. ஊழியம் செய்கிறவர்கள் அந்த நாட்களுக்கு லீவ் எடுக்க வேண்டும், அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும். கதைக்க விட்டால் கதைக்கிறோம் வளவலன்னு சொல்லி. ஆனால் எங்கே உங்கள் கரங்கள்? தேவ சமூகத்தில் நின்று உன் ஊழியக்காரனோடு சேர்ந்து நின்று இந்த கொரோனாவின் காலத்திலே ஜபம் பண்ணன்னு சொன்னா உன் குடும்பம் நல்லா இருக்கின்றபடினாலே நீ வீட்டிலே படுத்திருந்து நிதிரை கொள்ளுகிறாய். ஆனால் காற்று அடிக்கும், சுழரும். நம் வாழ்விலே நான் அடிக்கடி சொல்றது உண்டு, என்ன தெரியுமா? நான் பிரசங்கிக்கிற வார்த்தைகளை உடனடியாக ஆண்டவர் ஏதாவது ஒன்றை அனுப்பி என்னை செக் பண்ணுவது உண்டு. இவன் எப்படி இருக்கிறான், பிரசங்கம் பண்ண போட்டு எப்படி இருக்கிறான்னு சொல்லி நான் பல்ல கடிச்சிட்டு இருக்கிறான். சில வேலைகள்ல ரொம்ப நின்று இருக்கிறான். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இது. இதனாலேயே சில பிரசங்கங்களை பண்றதுக்கு யோசிப்பது. ஏன்? கர்த்தர் எங்களை விசாரிப்பார், எங்களை அவர் சோதிப்பார், எங்களை அவர் நடத்துவார். அநேகர் நினைக்கிறார்கள் ஏதோ நாங்கள் ஒரு பிரசங்கத்தை கொண்டு வந்து இப்படி அப்படி பேசுவதனால ஏதோ எங்களுக்கு ஒன்று இல்லை. நாங்கள் பிரசங்கம் பண்ற பிரசங்கங்களுக்கு கர்த்தர் எங்களை நியாயத்தில் வேதம் சொல்ல, நீங்கள் போதகர் ஆகாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பிரசங்கி ஆகாதிருங்கள், போதகர் ஆகாதிருங்கள், விளையாட்டு கிடையாது. கர்த்தர் வருகிற பொழுது ஆண்டவர் என் ஓட்டத்துக்கு நல்லொரு பலனை தருவாராக. ஏதாவது இருந்தால் கர்த்தர் மன்னித்து எங்களை நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஏனெனில் நாம் கர்த்தருக்கென்று ஓடுகிறோம், கர்த்தருக்கென்று ஓடுகிறோம். ஆனால் நாம் விழுந்து விடாத படிக்கு. வேதம் சொல்லுகிறது நிக்கிறன் என்று சொல்லுகிறோம், விழுந்து விடாத படிக்கு ஜெபம் பண்ணுங்கள். இது இந்த காட்சி பார்த்து நான் சந்தோஷம் அடைந்தேன். என்ன வழி? தூக்கி போடு, கையை தூக்கி போடு. மோசே தூக்கிட்டு நிக்கிறான், ஜெயம் உண்டாகிறது. இப்ப யாரால ஜெயம் உண்டானது? யோசுவாவாலயா, மோசையாலயா, யுத்தம் பண்ண ஜனங்கள்னாலயா, இல்லாட்ட ஆரோன் ஊராலயா? யாரால உருவானது சொல்ல முடியுமா? யாரால உருவானது இந்த ஜெயம்? அவர்கள் எல்லாரும் சேர்ந்து நின்று ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா! அவர்கள் சேர்ந்து நின்று யுத்தம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா! இந்த பாருங்க, இவ்வளவு பேர் இருக்கிறீங்க பாருங்க. இதுல அரவாசி பேர் உபவாச கூட்டத்தில் இருந்தா எப்படி இருக்கும்? அரவாசி பேர் உபவாசத்தில் இருந்து ஜெபம், தேசத்துக்காய், ஜனங்களுக்காய், அழிகிற ஜனங்களுக்காய் ஜெபம் பண்ணா எப்படி இருக்கும்? சபை தேசங்களுக்காய் திறப்பின் வாசலில் நிற்க வேண்டும். பிரியமானவர்களே, என் உள்ளத்திலே போடப்படுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னவெனில், நீங்கள் போடுகிற எந்த பிளானும் அடுத்த வருஷத்திலே கர்த்தர் நிறைவேற்றவே மாட்டார். உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் எதிர்காலங்களை குறித்து, இன்னைக்கு ஓடி ஓடி பிள்ளைகளை டாக்டர் ஆக்கி டாக்டர் மாதிரி வந்து வீட்டில் புள்ள தாய் தகப்பும் பார்க்காத எத்தனை தகப்பமாரி இந்த தேசத்தில் இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு கொண்டு காட்டுவா? தமிழாக்களை குறித்து பேசுகிறேன். கர்த்தருக்குள்ளே வளவுங்கள், வைராக்கியமாய் வளவுங்கள், கர்த்தருக்கென்று வளவுங்கள். அவர்கள் ஒரு நாள் உங்களுக்கு கர்த்தருக்கு நடுவில் நின்று உங்களை இறுதி நாட்களிலே நடத்தி செல்வார்கள், நடத்தி செல்வார்கள். ஹல்லேலூயா! இப்பொழுது நான் ஒரு காரியத்தை வாசித்து நான் சீக்கிரத்திலே முடித்து வருகிறேன். இப்ப வாசிங்கள், வெளிப்படுத்தல் 3:8 வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:8,
உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கற்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்.
சபையாகி உனக்கு முன்பாக, இதை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன், அநேக வார்த்தைகள் இருந்தது, ஆனால் இதோடு நான் முடிக்கிறேன். உனக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் கேட்ட ஒரு கேள்வியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். என்னவெனில், நீங்கள் இன்றைக்கு மரித்தால் தேவ சமூகத்தில் என்னத்தோடு போய் நிற்பீர்கள்? நீங்கள் இன்றைக்கு மரித்தால் நீங்கள் என்னத்தோடு போய் நிற்பீர்கள் தேவ சமூகத்தில்? தயவு செய்து உங்கள் இருதயம் தேவ சமூகத்திலே வைக்கப்படுவதாக, உங்கள் இருதயம் உணர்வுள்ளதாக இருப்பதாக. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆகையினாலே பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கு மரித்தால் சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், திறந்த வாசலை சபைக்கு முன்பாக நான் வைக்கிறேன். யாருக்கு முன்பாக? உனக்கு முன்பாக, எனக்கு முன்பாக. கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்க நீ ஏன் அந்த வாசலை பூட்டிட்டு இருக்கிறாய்? சரி, என்னவரத்தில் கேட்கவா, பிரியமானவர்களே, நீங்கள் கடைசியாக கர்த்தரை குறித்து, இயேசுவை குறித்து எப்ப ஒரு மனிதனுக்கு சொன்னீங்க? உங்கள் மனச்சாட்சி கர்த்தருடைய சமூகத்திலே நிற்பதாக. ஹல்லேலூயா! உங்கள் மனச்சாட்சி என்ன? கர்த்தரங்களை ரட்சித்தது சபையில இருந்து மியூசிக் போட்டு பாட்டு படித்துக் கொண்டே இருப்பதற்கல்ல என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் நான் கேட்கிறேன், ஏனெனில் நான் கடந்த நாளில் சிந்தித்தேன், இன்றைக்கு நாம யோசிப்பது என்ன தெரியுமா? அவர் வந்தால் அவரோடு சேர்ந்து போய் இயேசுவை குறித்து சொல்லலாம், இவரோடு போயிருந்து இயேசுவை குறித்து சொல்லலாம், அவங்க வந்தா இவங்க நீங்க பாருங்க, திறந்த வாசல் எனக்கு முன்பாகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த கடந்த நாட்களிலே ஒரு சிலரோடு டெலிபோன் அடித்து கதைத்தேன். கதைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது, காலங்கள் இருந்தது. உங்களுக்கு கொண்டு சொல்லவா, அவர்கள் எல்லாரும் இருந்த இடத்தை விட இன்றைக்கு ஒட்டைக்கப்பட்டு இருக்கிறார்கள். நொந்து போயிருக்கிறவர்கள் ஏராளம் பேர், சபைக்கு வந்து வராமல் இருக்கிறவர்களோடு நீங்கள் பேசினீங்கன்னு சொன்னா அவருடைய சூழ்நிலைகள் இன்றைக்கு வேறு விதத்தில் இருக்கிறது. ஆனால் சபைக்குள்ள இருக்கிற உனக்கோ எனக்கோ அதை குறித்து அக்கறை இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உனக்கு முன்பாய் திறந்த வாசல் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீ மரித்தால் இயேசுவுக்கு என்னத்தை கொண்டு போவாய்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நாங்கள் இயேசுவண்டை போகிற பொழுது ஆத்மாக்களை மாத்திரம்தான் கொண்டு போக முடியும், வேற ஒன்றும் கிடையாது, வேற ஒன்றும் நாம் செய்ய முடியாது. நாம் அங்க போய் சொல்ல முடியாது, ஆண்டவரே நான் நல்லாய் பிரசங்கிச்சேன் என்று சொல்ல முடியாது. விளங்குறதா? இந்த புல்பிட்ட தூக்கிட்டு நாங்க போறதுல எந்த பிரயோசனமும் கிடையாது. ஆண்டவர் சொல்ற, நீ எவ்வளவுத்துக்கு எவ்வளவுத்துக்கு என்ன ஆண்டவர் என்னை குறித்து எவ்வளவு சொல்லி எவ்வளவு பேரை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்தினாய்? சொல்லு. நேற்று எல்லாட்ட முந்தின நாள்ல நான் ஒருவரோடு கதைத்துக் கொண்டிருந்த பொழுது சொன்ன, நான் கதைத்தவங்களுக்குள்ளே அன்னைக்கு ஒருவன் இருந்து பிரசங்கித்து 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒருத்தர் நின்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி ஜனங்கள் கர்த்தர் பக்கம் திரும்பினாங்க. அப்போ நடவடிக்கைகள் எழுப்புதலை காண முடியும். இன்றைக்கு நாம என்ன செய்தோம் என்று சொல்லி நாம எங்களுக்குள்ளே பேசிக்கொண்டோம். யாரெல்லாம், அவன் ஒரு ஊழியக்காரன், நானும் ஒரு ஊழியக்காரன், ரெண்டு பேரும் பேசிக்கொண்டோம். அன்னைக்கு ஒரு மனுஷன் நின்று பிரசங்கிச்சாப்பா, ரட்சிக்கப்பட்டான் அவ்வளவு பேர். இன்றைக்கு நீயும் நானும் இருந்து என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம்? நம் மேலே போக விரும்பவில்லை என்றால் இந்த 19 ஆண்டு நிறைவு ஆண்டு ஆராதனை என்றபடியினால் நான் ஒரு எல்லைக்குள்ளே நீக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரண்டை செல்லுகிற பொழுது அது இன்றோ நாளோ மறுகிறவோ நமக்கு தெரியாது, தெரியாது. ஒருவேளை நாம கொரோனாவோட போகலாம். இந்த இப்போ ஹார்ட் அட்டேக் எல்லாம் வருது, அதுக்கும் கொரோனாக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? சும்மா வருகிறவர்கள் ஹார்ட் அட்டேக் நின்று ஹாஸ்பிட்டல் இருக்கிறார்கள். சோ நாளைக்கு நமக்கு என்ன வரும்னு சொல்லி யாருக்கு தெரியும்? ஆகையினாலே நான் கர்த்தரண்டை போகிற பொழுது என்ன சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் ஒவ்வொரு ஞாயிறும் நல்ல பிரசங்கம் பண்ணினேன் ஆண்டவரே என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆத்மாதாயம். என்னை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லு. அதனாலதான் சபைக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா பிரியமானவர்களே, நீங்கள் மற்றவர்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்திலே ரட்சிப்பு தானாக வரும், தானாக வரும். ஹல்லேலூயா. இந்த தேசத்திலே ஒரு காலத்திலே கர்த்தருக்கென்று ரோட் ரோட்டாய் அலைந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? ரோட்ரோட்டாக அலைந்தவர்கள், அடி வேண்டினவர்கள். இந்த தேசத்தில் அடி வேண்டி சுவிசேஷம் சொன்னார்கள் தமிழாக்க, தெரியுமா உங்களுக்கு? அடி வேண்டி காரி துப்பப்பட்டார்கள், கெட்ட வார்த்தைகளாலே பேசப்பட்டார்கள். இன்றைக்கு விசுவாசி ஒன்று சொன்ன விட்டாலே தாங்க முடியாத காலம். கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். ஒருவர் ஒன்று சொல்லிவிட்டார், அதை சொல்லிவிட்டார், இதை தூக்கிக்கிட்டே இருக்கிறது. அன்பானவர்களே, இன்று நாம் மரித்தால் தேவ சமூகத்தில் நாம் முழிப்போம். அப்பொழுது ஆண்டவர் ஆண்டவர் இருக்கு, நான் நம்புறேன், என்னுடைய கற்பனை கிரீடத்தை வைத்துக் கொண்டு இருப்பார். வா, என்ன கொண்டு வந்திருக்கா எனக்கு? உனக்கு நான் கிரீடம் வைத்திருக்கிறேன், நீ என்ன கொண்டு வந்திருக்கா எனக்கு? ஆண்டவரே, நான் நல்ல செய்தி கொடுத்தேன் ஒவ்வொரு ஞாயிறும், அது எனக்கு தெரியும், அது நான் உனக்கு கொடுத்தது. நீ எனக்கு என்ன கொண்டு வந்திருக்காய்? ஆண்டவரே, நான் நல்ல ஒரு ஆராதனை செய்தேன், அதுக்கு நான் உனக்கு கொடுத்தது. நீ எனக்கு என்ன செய்திருக்கிறாய்? ஆண்டவரே, நான் நல்ல காணிக்கை கொடுத்தது, நான் கொடுத்ததில் இருந்து நீ எடுத்து கொடுத்தாய், ஆனா எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? நீ சொல்ல முடியுமா, என் பிள்ளைகள் எல்லாரும் டாக்டர் ஆண்டவர், என் பிள்ளைகள் எல்லாரும் இன்ஜினியர் ஆண்டவர், என் பிள்ளைகள் எல்லாரும் என்ன அரசாங்க ஜாப்ல இருக்கிறார்கள் ஆண்டவர்? சொல்ல முடியுமா? அன்பானவர்களே, உங்கள் பிள்ளைகள் நல்லாய் படிப்பார்களாக, ஆனால் கர்த்தர் ராஜ்யத்தில் கவனமாயிருங்கள், கவனமாயிருங்கள், கவனமாயிருங்கள். இன்றைக்கு இந்திய தேசத்திலே அநேக பிரசங்கிகளாக வல்லமையாக பாவிக்கப்படுகிற எல்லாருமே இன்ஜினியர்ஸும் டாக்டர்ஸும் தான். எடுங்கள் அவருடைய ஹிஸ்டரி, அவருடைய வாழ்நாட்கள் எடுத்து பாருங்கள், எல்லாரும் படித்தவர்கள் தான். ஆனால் தேவனா இன்ஜினியர் ஆண்டு வருகிற பொழுது அவர்கள் கர்த்தர் பக்கம் சாய்ந்து கொள்ளுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா எத்தனை படித்த வாலிபர்கள் இந்த இந்த சேனல்களில் நீங்க பாத்தீங்கன்னா அநேக வாலிபர்கள் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஒரு சின்ன பையன் கடந்த நாள்ல பிரசங்கம் பண்ணி கொண்டு தெரிஞ்சா பாத்தீங்களோ எனக்கு தெரியல, ஒரு சுக்குட்டி பையன், அவன் பிரசங்கம் பண்ற பிரசங்கம் நான் கூட பண்ண முடியாது. இந்த அளவுதான். உங்கள் பிள்ளைகள் பிரசங்கம் பண்ணுமா? உங்க பிள்ளைகள் தனி ஒரு பாட்டு படிப்பார்களா? ஒரு ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு 2 மாசமா ஒரு பாட்டு பழகிறோம், ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு, அதையும் பிழைச்சிட்டா போட்டு குட்டு குட்டன்னு குட்டுறது. நான் கேட்கிறேன், உங்க பிள்ளைகள் ஒரு ஆராதனை, அதுல பார்த்தா 3 சின்ன பிள்ளைகள் சேர்ந்திருந்து ஆராதனை செய்கிறார்கள். தங்கட பாட்டுக்கு ஏதோ தெரிஞ்சதை சொல்லுகிறார்கள், தங்கட பாட்டுக்கு ஏதோ படிக்கிறார்கள். அது எவ்வளவு பேர் கேட்கிறாங்க கேட்காதுன்னு அடுத்த பிரச்சனை, ஆனா அதுகள் செய்யுது. வழங்குறதா உங்க பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உங்கள் பிள்ளைகள் 4 சுவருக்குள்ளே செய்கிறதை கர்த்தர் வெளியிலே கொண்டு வருவார். ஆனா நாலு சிவர்களை நீ செய்யாம இருந்தா ஒன்றுமே நடக்காது. நீதான் படிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். நான் வாலிப பிள்ளைகளுக்கு சொன்னேன், பாருங்க நீங்கள் செய்கிறது என்னன்னு சொல்லி காண்டு பாட்டு அவர்கள் என்ன செய்கிறேன்னு நம்ம கவனிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். முன்னே இருந்தா வருஷ காலகாலமா. பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நற்செய்தி சொல்லுகிறது என்னென்று சொல்லி தெரியுமா? அல்லாவிட்டால் நற்செய்தி என்று சொன்னால் என்னென்று தெரியுமா? நீங்க எல்லாம் வளர்ந்து விட்டீங்கப்பா, நீங்க 10 தடவை வாசித்திருப்பீங்க பைபிள், ஏதாவது நீங்க சொல்லுவீங்க. ஆனா உங்க பிள்ளைகள், உங்க பிள்ளைகள் கால் இல்லாத ஒரு மனிதன் பிரசங்கம் பண்ணுகிறான், ஓடி 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 பிரசங்கம் பண்ணுகிறான், ரோல் ஸ்டூல்ல இருந்து கத்தருடைய துண்டு பிரதிகளை கொடுக்கிறார்கள். இந்த தேசத்திலே, இந்த தேசத்திலே துண்டு பிரதிகளை கொடுக்கிறார்கள். நீங்களும் நானும் ரெண்டு கால் இருக்கிறது, ரெண்டு கை இருக்கிறது, பேசி முடிச்சதுதான் மிச்சம். பெரியமானவர்களே, இந்த 19வது ஆண்டு நிறைவு ஆராதனையிலே கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறது என்ன தெரியுனா, உனக்கு முன்பாக திறப்பின் வாசலை நான் வைத்திருக்கிறேன், திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். அதை யாரும் பூட்டக்கூடாது, அதை யாரும் பூட்டக்கூடாது. பெரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகள் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு தெரியாதவர்கள் எங்களுக்கு தெரியும், ஆனால் எல்லாம் எங்களுக்கு பிள்ளைகள் என்றபடியினால் நாம் அதை தேவ சமூகத்திலே வைத்து விட்டு கடந்து செல்லுகிறோம். அதனால் நீங்கள் ஒருவரும் நினைத்துவிடக் கூடாது, உங்கள் பிள்ளைகள் எல்லாம் 2 மானத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி நினைத்து விடவே கூடாது. உங்கள் நன்மைகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், ஏற்றுக்கொண்டால் சரி, இல்லாவிட்டால் தாய் தகப்பனாகிய நீங்கள் அழுகிற நாட்கள் உண்டாகும், அதை தவிர்க்க முடியாது. வாழ்விலே கண்டவைகள் இவைகள், பார்த்தவைகள் இவைகள். அதனால் உங்களுக்கு அனுபவத்தில் நாங்கள் சொல்லுகிறது என்னவெனில், கர்த்தர் பக்கம் திரும்புங்கள், உங்கள் பிள்ளைகளை தேவ சமூகத்தில் நிறுத்துங்கள், அவர்களை ஒப்புக் கொடுக்க வையுங்கள், தேவனோடு உறவாட வையுங்கள், தேவனோடு பேச வையுங்கள், கட்டாயப்படுத்துங்கள். நாளைக்கு அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். இன்னைக்கு பிள்ளைகள் படிக்க போகிறார்கள், டைம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸை சந்திக்க போகிறார்கள், டைம் இல்லை. அதுக்கு போகிறார்கள், டைம் இல்லை. இதுக்கு போகிறார்கள், டைம் இல்லை. பிரதர் சொன்னா கேட்கிறாங்க, இல்லை டைம் இல்லை. இதையெல்லாம் கர்த்தர் வரும்பொழுது நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் கண்டவைகள் 1000, கேட்டவைகள் 1000, கண்ணீர்களை கண்டது 1000. அதனால் உங்களிடத்தில் அன்பாய் நான் சொல்லுகிறது என்னவெனில், உங்கள் பிள்ளைகளை தேவ சமூகத்திலே வையுங்கள். நீங்கள் ஆண்டவர் வருகிற பொழுது, அல்லாவிட்டால் நாளைக்கு நாம் ஆண்டவரை சந்திக்கிற பொழுது எண்ணத்தோடு போக போகிறோம், எண்ணத்தோடு போக போகிறோம். உன்னால் சொல்ல முடியுமா, நீ நற்செய்தி சொல்லி ஒரு மனிதன் கிறிஸ்துவண்டை வந்தான்? உன்னால் சொல்ல முடியுமா, நீ நற்செய்தி சொல்லி ஒரு மனிதன் கிறிஸ்துவை சந்தித்தான் என்று சொல்லி நீ சொல்ல முடியுமா? நீ சொல்ல முடியுமா? கேட்டால் ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறோம், கேட்டால் ஆவியிலே கலந்து விடுகிறோம், கேட்டால் ஆவியிலே நாங்கள் எத்தனையோ வானத்தில் நிற்கிறோம் என்று சொல்லுகிறோம், கேட்டால் நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம். நான் உணர்த்திலே கேட்பது, ஆண்டவர் நமக்கு கொடுத்தது பிரதானமான ஊழியத்தில் ஒன்று என்ன தெரியுமா? சுவிசேஷம், நற்செய்தி. அது ஒன்றுதான், அதுக்குத்தான் கிறிஸ்துவே வந்தார், அதுக்குத்தான் வந்தார். ஆகிய நாளை நான் இதோடு முடித்து விடுகிறேன். பல வார்த்தைகள் இருந்தாலும் இதோடு நான் முடித்து விடுகிறேன். பிரியமானவர்களே, நான் பார்த்த வார்த்தைகளை கொஞ்சம் கொண்டு போங்க. நான் இதை செய்தியாக கொடுத்திருக்கேன் சொல்லி எனக்கு தெரியல, ஆனால் இந்த நாளிலே தேவன் என்னுடைய உள்ளத்திலே போட்ட வார்த்தைகள் இவைகள். ஆகிய நாளே பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒன்றை மாத்திரம் நினைவில் கொண்டு செல்லுங்கள், கர்த்தர் அடுத்த வருஷத்திலே உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார், கடந்து செல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகிய நாளே அதே வேளையிலே கர்த்தர் எனக்குள்ளே என் உள்ளத்திலே தந்தது என்னவெனில், அடுத்த வருஷத்திலே சபையின் வளர்ச்சியிலே ஒரு மாற்றம் இருக்கும், சபையின் வளர்ச்சியிலே ஒரு மாற்றம் இருக்கும். எத்தனை பேர் அதுக்காடு பிரயாசப்படுகிறார்களோ ஓடுகிறார்களோ நான் கர்த்தருக்குள்ளே அறியேன். ஆனால் அடுத்த வருஷத்திலே கர்த்தர் சபையின் வாழ்விலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார், கர்த்தர் அநேக வழிகளை திறப்பார், அதனூடாக நாங்கள் கடந்து செல்வோம் என்பதிலே எந்தவித சந்தேகமுமே கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.